Jeremiah was one of the greatest prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் எரேமியா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்.
And he had a secretary called Baruch who would write down a lot of things that he said.
அவருக்கு பாரூக் என்றதான ஒரு செயலாளர் இருந்தார். இவர் சொல்ல சொல்ல அவர்தான் வேத வசனங்கள் எல்லாம் அவர் எழுதினார்.
And it's a great honor to be connected to a great prophet.
ஒரு பெரிய தீர்க்கதரிசியோடு கூட தொடர்பில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கணம்.
And one can be tempted therefore to try and get some honor from that from people.
ஆகவே இந்த தொடர்பு நிமித்தமாக ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு கணத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவர் சோதிக்கப்படலாம்.
So Jeremiah had to give him a warning in chapter 45, Jeremiah 45.
ஆகவே எரேமியா 45ஆம் அதிகாரத்திலே அவர் பார்க்குக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
Most of Jeremiah's messages were to the nation of Israel.
எரேமியா தீர்க்கதரிசியுடைய பெரும்பான்மையான செய்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தது.
Or rather to the nation of Judah.
அல்லது குறிப்பாக சொல்ல போனால் யூதா தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக இருந்தது.
But Jeremiah 45:1 he says this is the message which Jeremiah the prophet spoke to Baruch.
ஆனால் எரேமியா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நேரியாவின் குமாரனாகிய பாரூக் அவருக்கு எழுதப்பட்டதான இந்த வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Who was the one who was writing down all the words that Jeremiah was dictating?
எரேமியா சொல்ல சொல்ல எல்லா வார்த்தைகளையும் அவர் எழுத்தின் வடிவத்திலே கொண்டு வந்தார்.
And what was his message to Baruch?
பாருக்குக்கு அவர் கொடுக்கிற செய்தி என்ன?
Verse 5.
5ஆம் வசனம்.
Are you seeking great things for yourself?
நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ?
Do not seek them.
தேடாதே.
Because I am going to bring disaster on all the flesh.
இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
But he says, I will save your life wherever you go.
ஆனால் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை நான் காப்பாற்றுவேன்.
So what the Lord was telling Baruch was, be very careful when you are in a very spiritual ministry.
நீ மிகுந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியத்திலே நீ இருக்கும் பொழுது மிகவும் கவனமுள்ளவனாய் எச்சரிக்கையுள்ளவனாய் இரு என்று சொல்கிறார்.
Particularly when you feel that you are presenting a message directly from the Lord.
குறிப்பாக தேவனுடைய செய்தியை நேரடியாக நீ இடைப்பட்டு அதை வாங்கி கொடுக்கும் பொழுது.
Or you are bringing forth a message which is directly for these last days.
கடைசி நாட்களிலே நேரடியாக உள்ளதான செய்தியை நீ கொடுக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து சொல்கிறார்.
Or you are preaching something superior to what other people are preaching.
அல்லது மற்ற மக்கள் பிரசங்கிப்பதை காட்டிலும் நீ பிரசங்கிப்பது மேன்மையா இருக்கிறபடினாலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
All of those dangers are there for all of us as elders.
மூப்பர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு இந்த எல்லா ஆபத்துகளும் இருக்கத்தான் செய்கிறது.
It is true that we are proclaiming many things that most churches do not proclaim.
அநேக சபைகள் அறிவிக்காத சத்தியங்களை நாம் அறிவிக்கிறோம் என்பதும் உண்மைதான்.
And we have to continue to do that until the end.
முடிவு வரை நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
But the danger is that we begin to think that we are somebody special that God has chosen.
ஆனால் அபாயம் என்னவென்றால் தேவன் தேர்ந்தெடுத்த விசேஷித்த ஜனங்கள் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அபாயம் அதிலே இருக்கிறோம்.
Consciously we can begin to seek something for ourselves, a name for ourselves.
இதன் மூலமாக நமக்கானதை நாம் தேட முடியாய் சோதிக்கப்படுகிறோம். நமக்கென்று ஒரு பேர் உண்டாக முடியாய் நாம் தேடலாம்.
If you say, no, that will never happen to me.
இது எனக்கு ஒரு காலம் நடக்காது என்று நாம் சொல்லுவோமானால்,
then I want to say to you, you are in the greatest danger of all.
நீங்கள் எல்லாரை காட்டிலும் பெரிய அபாயத்தில் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Because the Bible says, let the one who thinks he stands be careful lest he falls first of all.
நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது.
And the greatest danger in the Christian life is to become proud.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் என்னவென்றால் பெருமை அடைவது.
We have to learn from the failures of other elders around us.
நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற மூப்பருடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது.
And don't ever say that will never happen to me.
இது ஒரு காலம் எனக்கு நடக்காது என்று சொல்லவே வேண்டாம்.
We are of the same flesh as all the people around us who have fallen.
நம்மை சுற்றிலும் வீழ்ச்சியடைந்த மக்களுடைய அதே மாம்சத்திலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So when you hear of somebody backsliding or falling away,
யாராவது ஒருவர் பின்மாற்றம் அடைகிறார் வீழ்ச்சியடைகிறார் என்பதை நாம் கேட்கும் பொழுது,
you have to bow down before God and say, Lord, please preserve me.
நாம் தேவனுக்கு முன்பாக தலை வணங்கி ஆண்டவரே என்னை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும்.
I am less than the least of all the believers.
ஆண்டவரே சிறிய விசுவாசிகளை காட்டிலும் நான் சிறியவன் ஆண்டவரே.
My flesh is as corrupt as the flesh of any human being.
எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அதே ஒரு தீமையான ஒரு மாம்சம் பொல்லாத மாம்சம் தான் எனக்கும் இருக்கிறது ஆண்டவரே.
Maybe through many years with CFC you have built up a reputation for yourself.
ஒருவேளை அநேக ஆண்டுகள் CFC-யில் இருந்தபடினாலே உங்களுக்கென்று ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்.
As a good brother,
ஒரு நல்ல சகோதரனாக,
one who shares a powerful word,
வலிமையான வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதரராக அறியப்பட்டிருக்கலாம்.
Then you need to put your face in the dust even more.
அப்படியானால் இன்னும் அதிகமாக நீங்கள் தூளிலே உங்கள் முகத்தை நுழுத்த வேண்டும்.
It all depends on deep down in our heart what we are seeking.
அது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
In terms of our personal life,
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதை தேடுகிறோம்?
We should have only one goal.
நமக்கு ஒரே ஒரு லக்கு மட்டுமே இருக்க வேண்டும்.
To become more and more like Jesus Christ in our personal life.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சை.
Whether we remain as elders or not is absolutely unimportant.
நாம் மூப்பர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பது முற்றிலும் அது முக்கியமற்றதா இருக்கிறது.
If one day we are removed from eldership not because of sin, because there is no need for you there.
ஒரு நாளிலே நீங்கள் பாவத்தின் நிமித்தமாக அல்ல, ஆனால் நீங்கள் அங்கே தேவையில்லை என்பதனாலே மூப்பர் என்கிற ஸ்தானத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால்,
just think of that for a moment.
சற்று நேரம் அதை குறித்து எண்ணி பாருங்கள்.
You who are respected highly in your church,
உங்கள் சபையில் அதிகமாய் மதிக்கப்படுகிற நீங்கள்,
one day you are asked to please step down.
ஒரு நாளிலே தயவு செய்து அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி விடுங்கள் என்று கேட்கப்படுகிறீர்கள்.
And the purpose is that other younger people may come up.
நோக்கம் என்னவென்றால் மற்ற வாலிபர்கள் மேலே எழும்பி வரட்டும்.
And maybe you are not permitting them to come up because you are such a strong leader.
நீங்கள் வலுவான ஒரு தலைவராக இருக்கிறபடினாலே மற்ற இளம் விசுவாசிகள் மேலே எழும்பி வருவதற்கு தடையா இருக்கிறீர்கள்.
Yeah, there are cases like that.
அதுபோன்ற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
In CFC churches,
CFC சபைகளிலே,
these elders are not falling into adultery or stealing money or any such thing.
இந்த மூப்பர்கள் விவசாயத்தில் விழுவதோ அல்லது பணம் திருடுவதோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதில்லை.
They glory in the fact our test by testimony is very good.
அவர்களுடைய சாட்சி நன்றாக இருக்கிறது என்பதிலே மகிமைப்பட்டுக் கொள்கிறார்கள்.
They have a good word to give as well.
அதே சமயத்திலே மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நல்ல வார்த்தையும் இருக்கிறது.
But after many years they don't allow other people to come up and take responsibility.
ஆனால் அநேக ஆண்டுகள் கழித்தும் மற்ற சகோதரர்கள் மேலே வந்து பொறுப்பை எடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள்.
I want to ask you,
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்,
how do you feel if your son is 20 years old and still behaves like a 5-year-old?
உங்களுடைய மகன் 20 வயது ஆகிவிட்டது ஆனாலும் 5 வயது மகனை போலவே நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Can't take responsibility.
அவன் தான் பொறுப்பெடுக்க முடியாதவனா இருக்கிறான்?
You would, none of you would ever allow that for your son.
உங்களுடைய மகனுக்கு அப்படி நடப்பதற்கு நீங்கள் யாருமே அனுமதிக்க மாட்டீர்கள்.
From the time of childhood we want our children to grow up to become mature.
சிறு பிராயம் முதல் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்றே நாம் விரும்புகிறோம்.
And we are happy when they begin to take responsibility.
அவர்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம்.
And we are happy to let them take the scooter and drive it on their own.
அவர்கள் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு தாங்களாகவே ஓட்டுவதற்கு நாம் சந்தோஷப்படுகிறோம்.
And we are happy when they take responsibility, get a job.
அவர்களுக்கு வேலை கிடைக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம்.
They're only 25 years old and they got a job and they're helping in the home.
25 வயதான் ஆகிறது, அவர்களுக்கு வேலை கிடைத்து விட்டது, இப்பொழுது வீட்டுக்கு உதவி செய்கிறார்கள்.
Do we have the same burden that there should be younger brothers that have come up like that in our church?
நம்முடைய சபைகளிலே இது போல வாலிப சகோதரர்கள் எழும்பி வர வேண்டும் என்பதிலே நாம் சந்தோஷம் அடைகிறோமா, எதிர்பார்க்கிறோமா?
Are we doing something to make sure that happens?
இது நடக்கிறது என்பதற்காய், நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக நாம் எதையாவது செய்கிறோமா?
God's work is not going to be always dependent on you, my brother.
என் சகோதரனே, தேவனுடைய ஊழியமானது எப்பொழுதுமே உங்களையே சார்ந்து இருக்க போவதில்லை.
Or on me.
அல்லது என்னை பொறுத்தே சார்ந்து இருக்க போவதில்லை.
We are here on earth for a very short time.
நாம் மிகவும் குறுகிய காலத்திற்கு தான் இந்த பூமியில் இருக்க போகிறோம்.
And if you have not trained other people to take over the work from you, I have to say to you in Jesus' name, you are a total failure.
மற்றவர்கள் இந்த ஊழியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் வளர நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் முற்றிலும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு நபராக இருக்கிறீர்கள்.
Whatever you may have accomplished.
நீங்கள் எவ்வளவு சாதித்திருந்தாலும்.
And I don't mean that you have appointed another elder or another two elders.
நீங்கள் இன்னொரு மூப்பரையோ அல்லது இன்னும் இரண்டு பேரை மூப்பராக நியமித்து விட்டீர்கள் என்ற அந்த காரியத்தை நான் சொல்லவில்லை.
There's a word in English called window dressing.
விண்டோ டிரெஸ்ஸிங் என்கிறதான ஜன்னல் காட்சி என்பது போல ஒரு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது.
That means in a shop window they display so many things which looks great but they don't have those things inside.
ஒரு கடைக்கு நீங்கள் போனால் அந்த அலங்கார பொருட்களாக அந்த ஜன்னல் பக்கம் அநேக பொருளை வைத்திருப்பார்கள், ஆனால் உள்ளே கடைக்கு போனால் அவைகளாம் இருக்காது.
That's called window dressing. That means giving an appearance to people.
இதான் ஜன்னல் ஆடை என்று சொல்லப்படுவது போல ஜன்னல் அணிகலன்.
And we can also give an impression.
இது போல நாமும் ஒரு கருத்தை கொடுக்க முடியும்.
I have appointed not just one other elder but three other elders.
நான் ஒரு மூப்பர் அல்ல, மூன்று மூப்பர்களை நான் நியமித்திருக்கிறேன் என்று சொல்லலாம்.
But are they in the place where they can take over from you?
ஆனால் உங்களிடத்திலிருந்து இந்த பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்களா?
Or you make sure that you will always be the king.
அல்லது நீங்கள் எப்பொழுதும் நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்கிறீர்களா?
You seek great things for yourself like Jeremiah told Baruch, don't seek them.
எரேமியா பாருக்குக்கு சொன்னது போல நீங்கள் உங்களுக்கு பெரிய காரியங்களை தேடுகிறீர்களா? தேட வேண்டாம்.
Jeremiah was called by the Lord when he was a very young man.
எரேமியா மிகவும் இளம் வயதிலேயே தேவன் அவரை அழைத்தார்.
And when the Lord called him, we read in Jeremiah chapter 1.
எரேமியாவை தேவன் அழைத்த பொழுது அதை குறித்து நாம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
He says in verse 6, Lord, I don't know how to speak. I'm a youth.
ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறுப்பிள்ளையா இருக்கிறேன் என்று எரேமியா 1:6 வாசிக்கிறோம்.
But the Lord had told him in verse 5, I've appointed you to be a prophet.
ஆனால் 5 நான் தீர்க்கதரிசியா இருப்பதற்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்.
And you know that can be very something that makes us puffed up to say God called me to be a prophet.
ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு தேவனே என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்வது நம்முடைய தலைக்கு ஒரு தலை உப்ப வைத்துவிடும்.
But Jeremiah battled that and that's why he was faithful for 40 years as a prophet.
இந்த சிந்தையிலிருந்து எரேமியா போராடி போராடி அதை மேற்கொண்டபடினாலும் 40 ஆண்டுகள் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார்.
Can you imagine being the main sole prophet in a country for 40 years?
ஒரு தேசத்திலே தன்னந்தனியாய் ஒரு தீர்க்கதரிசியாய் 40 இருப்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
Supposing you were the only prophet in India for the last 40 years.
கடந்த 40 நீங்கள் ஒருவர் மட்டுமே இந்தியா முழுவதற்கும் தீர்க்கதரிசியாய் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால்,
no one else anywhere near you in terms of anointing.
அந்த அபிஷேகம் என்று வரும்பொழுது உங்களுக்கு அருகாமையிலே ஒருவர் கூட வந்து நிற்க முடியாது.
If you want to know what Jeremiah was facing in terms of spiritual pride, think of that.
ஆவிக்குரிய பெருமை என்கிற விஷயம் வரும்பொழுது நீங்கள் எரேமியாவை சிந்தித்து பாருங்கள்.
Even though he was not in the new covenant and he had not seen the humility of Jesus,
அவர் இயேசுவினுடைய தாழ்மையை பார்த்ததில்லை, இந்த புது உடன்படிக்கையை அவர் பார்த்ததில்லை, ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்தினார்.
That's why he endured till the end.
ஆகவேதான் அவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார்.
And one way God protected him was by making his name a reproach among others.
தேவன் அவரை பாதுகாத்த ஒரு விதம் எப்படி என்றால், மற்றவர்கள் மத்தியிலே இவரை நிந்தையாக மாற்றினார்.
When CFC started, we faced a lot of reproach.
சிஎஃப்சி சபை ஆரம்பித்த பொழுது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அநேக நிந்தைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது.
We were called false prophets and all types of bad names.
பொய் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டோம், எல்லா விதமான கெட்ட பெயர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டோம்.
And we were safe those days.
அந்த நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட்டோம்.
Nobody wanted to join us.
யாருமே நம்மோடு கூட சேர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கவில்லை.
They said that's a heretical group. Who wants to join with that?
இது துருபதேச கூட்டம், யார் அதில் போய் சேருவார்கள் என்று சொன்னார்கள்.
But today we're not like that.
ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி இல்லை.
A lot of people respect us around the world.
முழு உலகத்திலே அநேக மக்கள் நம்மை மதிக்கிறார்கள்.
Because they've been blessed by what they've heard.
ஏனென்றால் அவர்கள் கேட்ட செய்திகளின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
And so it can be an honor to say I'm associated with CFC.
ஆகவே நான் CFC-ஓடு கூட இணைந்திருக்கிறேன் என்று சொல்வதிலே ஒரு கணம் இருக்கத்தான் செய்கிறது.
Dear brothers, be careful.
அருமையான சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருப்போம்.
Always say these words to yourself.
எப்பொழுதுமே இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள்.
Are you seeking great things for yourself?
உனக்கென்று பெரிய காரியங்களை நீ தேடுகிறாயா?
Don't seek them.
அவைகளை தேட வேண்டாம்.
I think of these words the other day the Lord spoke to me from Mark chapter 10.
மார்க் 10 அதிகாரத்திலே தேவன் மற்ற நாளில் என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினார்.
The contrast between two people.
இரண்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை.
Jesus asked them the same question.
இயேசு அவர்களிடத்திலே ஒரே கேள்வி தான் கேட்டார்.
Mark 10:36.
மார்க் 10:36.
First of all, 35, James and John came to Jesus.
முதலாவதாக 35 வசனம், யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்திலே வந்தார்கள்.
He said, Teacher, we want you to do something for us.
போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள்.
What do you want me to do for you?
நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்.
It's a question.
இது ஒரு கேள்வி.
He may ask you that question.
உங்களையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம்.
The Lord says, What do you want me to do for you? உனக்கென்று
நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆண்டவர் கேட்பார்.
And they said, Help us to sit on your right and your left.
உம்முடைய வலது பார்சத்திலே ஒருவனும் உம்முடைய இடது பார்சத்திலே ஒருவனும் உட்கார்ந்திருக்க முடியாது, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்.
I don't want any position on earth.
பூமியில் எனக்கு எந்த ஸ்தானமும் வேண்டாம்.
Don't mind being despised on the earth.
பூமியில் என்னை யாராவது அற்பமா எண்ணினாலும் பரவாயில்லை.
But when you come back in glory, make sure we are on your right and left.
ஆனால் நீ மகிமையிலே திரும்பி வரும்பொழுது உமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்க முடியாது செய்யும்.
Doesn't that sound very spiritual that you're not seeking anything on this earth, you're not asking for money or honor on the earth, only in eternity you want it?
இது ஆவிக்குரிய காரியம் போல தோன்றவில்லையா? இந்த பூமியிலே நீங்கள் பணத்தையோ கனத்தையோ எதையுமே தேடவில்லை, ஆனால் நித்தியத்திலே தான் தேடுகிறீர்கள் என்பது எப்படி இருக்கிறது?
You don't want to be rewarded on the earth, but you want to be rewarded in eternity.
இந்த பூமியிலே உங்களுக்கு பலன் தேவையில்லை, வெகுமதி தேவையில்லை, ஆனால் நித்தியத்தில் உங்களுக்கு தேவை.
It sounds very spiritual.
இது ஆவிக்குரியது போல காட்சியளிக்கிறது.
When Jesus said they're seeking for the wrong thing.
ஆனால் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் தவறான காரியத்தை தேடுகிறீர்கள்.
He said, you got to drink the cup that I'm drinking, verse 38, and be baptized with the baptism that I'm baptized with.
நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார்.
What the Lord was saying is, as long as you live on this earth, there's only one thing you need to think about.
இந்த பூமியிலே நீங்கள் வாழக்கூடிய நாளெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான்.
Take up the cross every day and die.
ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு மரியுங்கள்.
Are you doing that every day?
நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை செய்கிறீர்களா?
Maybe once upon a time you were gripped by it and you really took it seriously, that word daily.
நீங்கள் ஒரு காலத்திலே நீங்கள் அனுதினமும் என்ற வார்த்தையை பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க மறிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள்.
Take up the cross daily.
அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு.
But maybe you've been doing that so often that word daily has sort of gone out of your life.
நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டு வருகிறபடியால் அந்த அனுதினமும் என்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறது.
Daily take up the
அனுதினமும்
in relation to your wife.
மனைவியினுடைய உறவிலே.
In relation to all the brothers and sisters in your church.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சகோதர சகோதரிகளுடைய உறவிலே.
How should I relate to them?
நான் எப்படி அவளோடு கூட நான் என்னை உறவுப்படுத்துவது?
Take up the cross daily.
ஒரு நாளும் சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
You know, we read in John 6 when they wanted to make Jesus a king, he ran away.
இயேசுவை ராஜாவாக்க முடியாய் யோவான் 6 முயற்சித்த பொழுது அவர் ஓடிவிட்டார்.
That must be our spirit all the time.
எப்பொழுதுமே இதுதான் நம்முடைய ஆவியா இருக்க வேண்டும்.
That I have zero desire to be an elder.
ஒரு மூப்பரா இருப்பதற்கு எனக்கு பூஜ்யம் தான் ஆசை.
I do it because the Lord called me to do it.
தேவனை அழைத்தபடினாலே தான் நான் இதை செய்கிறேன்.
Do you have that sense in your life?
இந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
The Lord has called me to do this job, so I'll do it.
இனி தேவன் தான் இந்த வேலையை செய்ய முடிய அழைத்தார், ஆகவே இந்த வேலையை செய்கிறேன்.
And Lord, it makes absolutely no difference to me whether you appointed me to be the sweeper of the floor or the cleaner of the toilets or the elder of the church. All are the same to me.
ஆண்டவரே, நீர் என்னை தரையை சுத்தம் பண்ணுகிறவராக அல்லது கழிவறை சுத்தம் பண்ணுகிறவராக அல்லது ஊப்பராக எந்த வேலையை கொடுத்தாலும் எல்லாம் எனக்கு சமம் தான் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா?
Do I see all of that as equal?
இவள் எல்லாவற்றையும் சமமாக நான் பார்க்கிறேனா?
So that's what the Lord told James and John.
இதைத்தான் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் தேவன் சொன்னார்.
His question was, what do you want me to do for you?
உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதுதான் கேள்வி.
Now a little later on in the same chapter.
அதே அதிகாரத்திலே சற்று பின்னாக.
Jesus saw a blind beggar, verse 46, named Bartimaeus.
46 வசனத்திலே ஒரு குருடனாகிய ஒரு பிச்சைக்காரனை தேவன் பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார்.
To be a beggar itself is to be almost the lowest level of society.
பிச்சைக்காரனாக இருப்பதே சமுதாயத்திலே மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
On top of that, to be blind.
அதற்கு மேலே குருடனாக இருப்பது என்பது இன்னும் மோசமான விஷயம்.
He asks him the same question that he asked James and John.
யாக்கோபு யோவானுக்கு கேட்ட அதே கேள்வி தான் பர்திமேயும் கேட்கிறார்.
Verse 51.
51 வசனம்.
What do you want me to do for you?
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார்.
He says, Lord, just help me to have my sight.
ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், அவ்வளவுதான் ஆண்டவரே.
The way that came to me when I read it was,
நான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு எப்படி இது வந்தது என்று சொன்னால்,
The Lord asking me, what do you want me to do for you?
ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்?
Lord, I don't want to be a respected elder.
ஆண்டவரே, நான் ஒரு கணம் பெற்ற மூப்பனா இருக்க வேண்டாம் ஆண்டவரே.
Or some type of prophet.
ஒரு விதமான தீர்க்கதரிசியாய் அது வேண்டாம் ஆண்டவரே.
Or a preacher.
அல்லது ஒரு பிரசங்கியாராய் இல்லை ஆண்டவரே.
My eyes to be opened that I can see you more clearly every day.
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை அதிக தெளிவாய் காணும்படியாக என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே.
If I am not seeing more of Jesus every day in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அதிகமாய் நான் பார்க்கவில்லை என்றால்,
For myself, I would say to myself, I'm a backslider.
என்னை பொறுத்த மட்டில் நான் சொல்வேன், நான் ஒரு பின்மாற்றக்காரன்.
However many wonderful sermons I may preach.
நான் எவ்வளவு அற்புதமான பிரசங்களை பிரசங்கித்தாலும்,
However much other people may think about me.
நான் எவ்வளவு பெரியவன் என்று மற்ற மக்கள் எவ்வளவு என்னை குறித்து எண்ணினாலும் சரி.
My dear brothers, imagine Jesus standing in front of you and asking you, what do you want me to do for you?
என் அருமையான சகோதரர்களே, இந்த வேளையிலே இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இதை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்?
You want a position of respect before others?
கணத்துக்குரிய ஸ்தானம் வேண்டுமா?
Why did James and John want to sit on his left and right hand in glory?
ஏன் மகிமையிலே யோவானும் யாக்கோபும் அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் உட்கார வேண்டும் என்று விரும்பினார்கள்?
They knew clearly that the earth is only a short time. We are here 70-80 years, that's all.
இந்த பூமியானது மிகவும் குறுகிய காலம் தான், பூமிக்குரிய வாழ்வு 70 அல்லது 80 ஆண்டுகள் தான் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள்.
Even if you have a high position on earth as an elder or something, it's only 70-80 years maximum.
பூமியிலே மிகப்பெரிய ஒரு ஸ்தானமாகிய மூப்பராக இருக்க வேண்டிய ஸ்தானம் இருந்தாலும் கூட 70-80 ஆண்டுகள் தான்.
But for eternity, if I'm having a position of honor, wow.
ஆனால் நித்தியத்தில் எனக்கு ஒரு கனமுள்ள ஒரு இடம் கிடைக்குமானால், ஓ எவ்வளவு ஆச்சரியம்.
They were very clever. They wanted a long-term position of honor.
அவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு கனம் என்பது நீண்ட நாட்களுக்குரியதான ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவர் கேட்கிறார்கள்.
But that poor, despised beggar, didn't have such high thoughts.
ஆனால் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட ஏழையான அந்த பர்திமேயுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை, மேட்டிமையான எண்ணங்கள் இல்லை.
I've seen we can learn a lot from the very poor people on earth.
பூமியில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழை மக்களிடத்திலிருந்து பல காரியங்களை நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் பார்த்தேன்.
There are two people I have meditated on.
இரண்டு மக்களை குறித்து நான் தியானித்திருக்கிறேன்.
One is babies and the other is servants.
ஒன்று குழந்தைகள், இன்னொன்று வேலைக்காரர்கள்.
Because Jesus said that a small baby is going to be the greatest in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே சிறிய குழந்தை தான் பெரியவனா இருக்க போகிறது என்று இயேசு சொன்னார்.
So I have meditated on babies lying in a cradle much.
ஆகவே தொட்டிலிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை நான் அதிகமாக தியானித்திருக்கிறேன்.
You know, James and John wanted to be great in God's kingdom.
யாக்கோபும் யோவானும் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருக்க விரும்பினார்கள்.
And the Lord said, yeah, I'll show you how. Be like this baby.
ஆம், எப்படி நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறேன், ஒரு குழந்தையைப் போல இருந்து விடுங்கள் என்று சொன்னார்.
I thought that what is going on in the mind of that baby right now?
இப்பொழுது அந்த குழந்தையுடைய மனதிலே என்ன விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன்.
Absolutely no thoughts of being great on this earth or being great in eternity.
இந்த பூமியிலே பெரிய ஆளாக வேண்டும் அல்லது நித்தியத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்ற எண்ணம் சற்று கூட இல்லை.
He's just so happy. I don't even know what goes on in a baby's mind.
ஒரு குழந்தையுடைய மனதிலே என்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கிறது.
I can imagine.
நான் கற்பனை செய்து பார்க்க செய்கிறேன்.
It's so happy to see the face of its mother.
அம்மாவுடைய முகத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு.
That's about the one face the baby sees most.
ஏனென்றால் அந்த ஒரு முகத்தை தான் அடிக்கடி அதிகமாக பார்க்கிறது குழந்தை.
And if it's a good mother, the baby sees that loving face all the time and so happy.
ஒரு நல்ல தாயாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அன்பான முகத்தை எல்லா நேரங்களிலேயும் அந்த குழந்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிறது.
And Jesus and the Lord says in Isaiah 49:15 that he's like a mother to us.
ஏசாயா 49:15 ல இயேசு தேவன் சொல்கிறார், அவர் நமக்கு ஒரு தாயை போல இருக்கிறார்.
Not only a father.
அவர் தகப்பன் மட்டுமல்ல.
He's a mother.
ஒரு தாயாகவும் இருக்கிறார்.
Can a mother forget her nursing child, a small baby?
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
That is how God says, I will never forget you.
இப்படி தான் நானும் உன்னை மறக்க மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார்.
Is that enough for you, my brother?
சகோதரர்களே, அது உங்களுக்கு போதுமானதா இருக்கிறதா?
Then God says, you're like my little baby. I'll never forget you.
நீ என்னுடைய சிறிய குழந்தையைப் போல இருக்கிறாய், நான் உன்னை மறப்பதில்லை.
Then I look up into his face.
நான் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கிறேன்.
And the Lord says, what do you want me to do for you?
ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்?
Lord, I want to see your face more clearly.
ஆண்டவரே, என்னுடைய முகத்தை நான் தெளிவாய் பார்க்க வேண்டும்.
And in practical terms for us that means I want to see more clearly how you walked on this earth.
நடைமுறையிலே நாம் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் எப்படி நடந்தீர் என்பதை நான் பார்க்க வேண்டும்.
How did you do the work of your father?
ஆண்டவரே, என்னுடைய தகப்பனுடைய வேலையை நீர் எப்படி செய்தீர்?
I want to see that more clearly.
நான் அதை மிகவும் தெளிவாய் பார்க்க
விரும்புகிறேன்.
எப்பொழுதுமே எப்படி அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது.
Otherwise he cannot be our forerunner.
இல்லாத பட்சத்திலே அவர் நமக்கு முன்னோடியாக இருக்க முடியாது.
And if he was not tempted with the love of money, then
அவர் பணத்திலே பண ஆசினாலே அவர் சோதிக்கப்படவில்லை என்றால்,
then he was not tempted like us.
அப்படியானால் நம்மை போல அவர் சோதிக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும்.
Every one of us, love of money is a tremendous temptation.
நம் ஒவ்வொருவருக்கும் பண ஆசை என்பது பெரித்த சோதனையா இருக்கிறது.
And don't think we have got rid of it completely.
நாம் அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை ஆகி விட்டோம் என்று தயவு செய்து எண்ண வேண்டாம்.
I find even though I gave up my job and I've been serving the Lord for more than 55 years.
நானுடைய வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு 55 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் கூட,
and I've never sought money from anybody in my life.
நான் யாரிடத்திலிருந்தும் பணத்தை நான் தேடினதே இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே.
Never expected it.
நான் எதிர்பார்க்கவே இல்லை.
But I find that this onion of the love of money, however much I feel it, there's still some little layer inside.
ஆனால் இந்த பண ஆசை என்கிற அந்த வெங்காயத்தை போல இருக்கக்கூடிய அந்த தோலை உரிக்க 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 அது உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
I say, Lord Jesus, I want to have the same attitude as you had.
இயேசுவே, உமக்கு இருந்த அதே மனப்பான்மை பணத்தின் மீது எனக்கும் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறேன்.
No use being a great preacher and preaching so many sermons if I don't become more like you every day.
ஆண்டவர் உம்மை போல ஒவ்வொரு நாளும் அதிகமாய் மாறாவிட்டால் பெரிய பிரசங்கராய் இந்த பிரசங்களை செய்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே.
So the Lord asks us every day, what do you want me to do for you?
ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார்.
Lord, open my eyes.
ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும்.
Because when I see you more clearly,
ஏனென்றால் நான் உம்மை தெளிவாய் பார்க்கும் பொழுது,
then I will see myself more clearly.
அப்பொழுது என்னை நானே நான் தெளிவாய் பார்க்க முடியும்.
I cannot see myself more clearly until I see the Lord more clearly.
நான் ஆண்டவரை தெளிவாய் பார்க்காத பட்சத்தில் என்னை நான் தெளிவாய் பார்க்க முடியாது.
Very easy to see all the faults in different people in our church.
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களோட வித்தியாசமான மக்களிடத்திலே குறைகளை எல்லாம் பார்ப்பது மிகவும் எளிது.
I want you, my dear brothers, always to keep in mind Isaiah chapter 5 and chapter 6.
ஏசாயா 5ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் எப்பொழுதும் உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமாய் நான் விரும்புகிறேன்.
Isaiah chapter 5.
ஏசாயா 5ஆம் அதிகாரம்.
Isaiah was a great prophet.
ஏசாயா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார்.
He had to preach to people just like all of us have to preach.
நாம் எல்லாரும் ஜனங்களிலே பிரசங்கிப்பது போல அவரும் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது.
And he spoke straight without he didn't care if people were offended.
ஜனங்கள் மனத்தாங்கள் அடைவார்களா இல்லை என்றெல்லாம் பார்க்கவில்லை. அவர் நேரடியாக வெளியரங்கமாய் பிரசங்கம் பண்ணினார்.
Isaiah 5 verse 8 he spoke rebuking all the rich people who were just keeping on buying property and trying to possess the land.
ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதி பெரிய பணக்காரர்கள் வீட்டின் மேல் வீட்டை வாங்குவதும் நிலத்தின் மேல் நிலத்தை வாங்குவதும் அவர்களுக்கு விரோதமாக நேரடியாக பேசினார்.
That's a really good preacher who is willing to rebuke rich people in the church.
சபையில் உள்ள பணக்காரர்களை கடிந்து கொண்டு பேசக்கூடிய பிரசங்கியார் உண்மையாலுமே நல்ல ஒரு பிரசங்கியார்.
I hope we are like that.
நாம் அப்படித்தான் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன்.
And he didn't spare anybody.
அவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை.
He rebuked in verse 11 those who were pursuing after drink in the morning.
அதிகாலையிலே மதுபானம் குடிப்பதற்காய் தேடுகிறவர்களை தேடி போகிறவர்களை பார்த்து அவர்களை விரோதமாய் பிரசங்கித்தார்.
Now, we may not have many drunkards in our churches.
நம்முடைய சபையில் அதிகமான குடிகாரர்கள் இல்லாமல் இருக்கலாம்.
But you can be pretty sure there are many people in our churches who love good food.
ஆனால் நல்ல ஆகாரத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சபையிலே அநேகர் இருக்க முடியும்.
You know the Bible speaks about making food our God.
ஆகாரத்தை நம்முடைய தேவனாய் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை வேதம் பேசுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
You read that sometime in Philippians chapter 3 when you get time.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
Those who made their stomach their God.
அவர்கள் தேவன் அவருடைய வயிறு.
So he is speaking against such people.
ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் அவர் பேசுகிறார் ஏசாயா.
I am personally convinced that there are many people who do not grow spiritually because they worship food.
அநேகர் ஆகாரத்தை ஆராதிப்பதினாலே அவர்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் அதிகமாக வளராமல் இருக்கிறார்கள் என்பதை நான் தனிப்பட்ட விதத்தில் நம்புகிறேன்.
And you may not be going to the hotel every now and then and buying food from there.
நீங்கள் இப்பவும் அப்பவுமாக அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் அதையும் இதையும் வாங்கி சாப்பிடாமல் இருக்கலாம்.
But if you are offended one day because your wife did not cook the food properly.
ஆனால் ஒரு நாளிலே சரியாக உங்கள் மனைவி சமைக்கவில்லை என்பதனாலே நீங்கள் மனத்தாங்கல் அடைவுளாய் இருந்தால்,
yeah, you have to say to yourself, Lord, I am a worshipper of food.
ஆண்டவரே, நான் ஆகாரத்தை ஆராதிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
Or what if the food is not there on time and you have to go to work and your breakfast is not ready?
நீங்கள் வேலைக்கு போக ஆயத்தமாகி விட்டீர்கள் ஆனால் காலை ஆகாரம் சரியாக தயாராகவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறீர்கள்?
What does a godly man say?
தேவபக்தியுள்ள மனிதன் என்ன சொல்வான்?
Lord, you did not allow my wife to make the breakfast in time this morning.
ஆண்டவரே, இன்று காலையிலே சரியான நேரத்திற்கு ஆகாரம் தயார் செய்ய முடியாக என்னுடைய மனைவியை நீர் அனுமதிக்கவில்லை.
That means you are telling me today I should fast.
அப்படியானால் இன்றைக்கு நான் உபவாசிக்க வேண்டும் என்று நீ சொல்கிறீர்கள்.
Thank you for reminding me.
எனக்கு ஞாபகம் மூட்டின அப்படினால உமக்கு நன்றி.
I want to thank you that my wife
ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே
that my wife did not make the breakfast in time.
காலை ஆகாரத்தை சரியான நேரத்தில் செய்யாத அப்படினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி.
I will never be a worshipper of food in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் நான் ஆகாரத்தை ஆராதிக்கனாய் இருக்க கூடாது ஆண்டவரே.
Please ask yourself whether you are disciplining yourself in that area.
இந்த விஷயத்திலே நீங்கள் ஒழுங்கும் கட்டுப்பாடுமா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
And like that, Isaiah was a very strong preacher against sin.
இதுபோல ஏசாயா பாவத்துக்கு விரோதமாய் ஒரு வலிமையான கண்டிப்பான பிரசங்கியாராக இருந்தார்.
Verse 18, he spoke against those who tell lies.
பதினெட்டாம் வசனம் பொய் சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாக அவர் கடினமாய் பிரசங்கித்தார்.
And verse 20, those who called evil good.
தீமையை நன்மை என்று சொல்லுகிறவர்கள் தன்மை நன்மை தீமை என்று சொல்லுகிறவர்கள்.
And verse 21, those who thought they were very clever and proud of it.
21ஆம் வசனத்திலே தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானமாய் இருக்கிறவர்கள்.
To all of them he said, woe unto you, woe unto you, woe unto you.
இவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்.
Imagine if you started preaching like that in a church.
ஒரு சபையில எப்படி நீங்கள் பிரசங்கி ஆரம்பித்தால் கற்பனை செய்து பாருங்கள்.
And he was inspired by God to say it.
அவர் அப்படி சொல்ல முடியாக தேவனாலே ஏவப்பட்டார்.
He did not care for anybody's approval. He didn't want anybody's money or recognition or anything.
யாருடைய அங்கீகாரத்தையும் அவர் தேடவில்லை. யாருடைய பணமும் அல்லது யாருடைய ஒரு பொருட்டும் அவர் தேவையில்லாத இருந்தது.
And God did not stop him from doing it. Then people needed to hear it.
ஜனங்கள் அதை கேட்க தேவையா இருந்தபடினாலே அதை பிரசங்கிப்பதில் தேவன் தடை செய்யவில்லை.
But there was one thing he needed to do in addition to all that.
ஆனால் இதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை அவர் கூடுதலாக செய்ய வேண்டியிருந்தது.
Not as a substitute for that but in addition to all that he was doing.
அவர் செய்த காரியத்துக்கு மாறாக சொல்ல தேவையில்லாத இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதோடு கூட கூட்டி சொல்ல வேண்டியதா இருந்தது.
That was in chapter 6.
அது ஆறாம் அதிகாரம்.
Where he had to say verse 5, woe unto me.
ஐந்தாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் எனக்கு ஐயோ.
So till then it was woe unto this group, this person.
அதுவரை இந்த கூட்டத்தாருக்கு இந்த கூட்டத்தாருக்கு இந்த நபர் இந்த நபருக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்.
So when you are a strong prophet in your church pointing out all the weaknesses of different people.
ஆகவே நீங்கள் உங்கள் சபையிலே வலிமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அநேகருடைய குறைகளை எல்லாம் நீங்கள் சுட்டி காண்பிக்கிறவர்களாக இருந்தால்.
And purifying the church, wonderful.
அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு சபையா இருந்தால் நல்லதுதான்.
But I want to ask you a straight question.
ஆனால் உங்களை பார்த்து நேரடியான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
In addition to all that, do you ever sit before God and say, woe unto me?
இதோடு கூட தேவன் முன்பாக நின்று ஆண்டவரே எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறீர்களா?
Then you need to pray Bartimaeus's prayer. Lord, open my eyes that I may see.
அப்படி நீங்கள் சொல்ல முடியவில்லை என்றால் பரதீமையை போல ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய கண்களை
திறந்திருளும்.
ஆண்டவரே உமக்கு உடைய வலது பார்சலே ஒரு மூப்பராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நான் எடுக்கப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து என் கண்களை திறந்திருளும் ஆண்டவரே.
I don't want to be like James and John.
ஆண்டவரே யாக்கோபு யோவானை போல இருக்க விரும்பவில்லை.
I want to have the prayer of that beggar Bartimaeus.
ஆண்டவரே அந்த பிச்சைக்காரனாய் இருந்த பர்திமேயனுடைய ஜபம் அது என்னுடைய ஜபமாய் மாறட்டும் ஆண்டவரே.
Please open my eyes. And as soon as Bartimaeus opened his eyes, who do you think he saw? Jesus.
பர்திமேய் தன் கண்கள் திறக்கப்பட்டவுடனே யாரை அவர் பார்த்தார்? இயேசுவை.
That's what I want to do too.
அதைத்தான் நானும் செய்ய விரும்புகிறேன்.
That's what happened to Isaiah chapter 6.
இதுதான் ஏசாயா ஆறாம் அதிகாரத்திலே நடந்த சம்பவம்.
He says, I saw the Lord.
நான் ஆண்டவரை கண்டேன்.
And he saw how it was in heaven.
பரலோகத்திலே எப்படி இருக்கிறது என்று அவர் பார்த்தார்.
That he who had imagined that he was better than all these other people he was saying woe unto.
அவர் யார் யாருக்கெல்லாம் ஐயோ என்று சொன்னாரோ அவர்களை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
And it is true he was better than them.
அது உண்மைதான். மற்றவர்கள் அவர்களை காட்டிலும் இவர் மேன்மையானவராய் இருந்தார்.
But then the Lord showed him the angels in heaven.
ஆனால் அப்பொழுது தேவன் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை காண்பித்தார்.
Who had no sin.
அவர்களிடத்திலே பாவம் இல்லை.
Never sinned in their whole life.
அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக பாவம் செய்யாதவர்களாக இருந்தார்கள்.
And when they come before God,
அவர்கள் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது,
out of their 6 wings, they use 4 wings to cover their face.
அவர்களுடைய 6 சட்டைகளிலே 4 சட்டைகளை தங்களை மூடிக்கொள்ள முடியும்.
Verse 2. Chapter 6, verse 2.
ஏசாயா 6 அதிகாரம் 2 வசனம்.
They had 6 wings and with 4 of them they were worshipping.
அவர்களுக்கு 6 சட்டைகள் இருந்தது. அந்த 6 சட்டைகளிலே அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள்.
With 4 wings.
4 சட்டைகளை கொண்டு தேவனை ஆராதித்தார்கள்.
And with 2 wings they were serving.
2 சட்டைகளை வைத்து ஊழியம் செய்தார்கள்.
We need to worship God and we just need to serve him.
நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
Worship comes first.
முதலாவது வருகிறது ஆராதனை.
That's what these angels were doing.
அதைத்தான் தூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்.
And he saw that these sinless angels could not look into the face of God.
இந்த பாவம் இல்லாத தூதர்கள் அவர்கள் தேவனை காண முடியாதிருந்ததை பார்த்தார்கள்.
They were covering their faces.
அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டிருந்தார்கள்.
They were covering their holy bodies.
தங்களுடைய பரிசுத்த சரீரங்களை மூடிக்கொண்டிருந்தார்கள்.
He got such a revelation of how holy God is.
தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவராய் இருக்கிறார் என்பதை குறித்து அவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டார்.
And he said, "Woe is me, because I am a man of unclean lips."
எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவர் சொன்னார்.
And it's because he took that place that we read the fire from heaven, verse 6 and 7 came and touched his lips.
அவர் ஐயோ அதமான என்ற அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டபடினாலே பரலோகத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அவரை தொட்டது, அவர் உதடுகளை தொட்டது என்று வாசிக்கிறோம்.
Verse 6 and 7. And then in verse 8, the Lord said, "Go, I'm going to send you."
நான் உன்னை அனுப்புறேன் என்று சொல்கிறார்.
In verse 8.
எட்டாம் வசனம்.
So that is a good passage for us to meditate on when we think of going out to preach the word of God.
ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை போய் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக நாம் தியானிக்க வேண்டிய நல்ல ஒரு பகுதி இது.
The Lord has to say to us, like in verse 8 and 9.
8 9 வசனங்களைப் போல தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது.
Who will go for us?
என் காரியமாய் யார் போவார்?
Verse 9, go and tell this people this thing.
நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி இந்த காரியத்தை சொல்.
Verse 9.
9 வசனம்.
But before that, I need to see the Lord. See the Lord and I see myself.
ஆண்டவரையும் என்னையும் பார்க்கிறதா இருக்கிறது.
From my earliest days as a Christian,
நான் கிறிஸ்தவனாக இருந்த ஆரம்ப காலங்களிலே,
until now,
இப்பொழுது வரை,
one of my great heroes in the Bible has been John the Baptist.
வேதத்திலே காணப்படக்கூடிய என்னுடைய கதாநாயகன் யோவான் ஸ்நானகர்.
And many things about him I admire.
அவரை குறித்த பல காரியங்களை நான் மெச்சிக்கொள்கிறேன்.
He was an absolutely fearless man.
அவர் முற்றிலும் பயமில்லாதவராய் இருந்தார்.
It doesn't make a difference that it was King Herod or some poor man, he spoke the same message, repent.
அது ஏரோதா இருந்தாலும் ஒரு ஏழை மனிதனாய் இருந்தாலும் அவருக்கு ஒரு பொருட்டல்ல, எல்லாரையும் பார்த்தும் அவர் கொடுக்கக்கூடிய செய்தி மனம் திரும்புங்கள்.
He didn't want honor, he didn't want money.
அவருக்கு கணம் தேவையில்லை, பணம் தேவையில்லை.
And he spoke the truth of God fearlessly.
பயமில்லாமல் தேவ சத்தியத்தை அவர் பேசினார்.
And he rebuked the top leaders, the religious leaders of his time.
அவருடைய காலத்தில் இருந்த மேல் மட்டத்தில் இருந்த மத தலைவர்கள் எல்லாம் அவர் கடிந்து கொண்டார்.
He said, "Don't boast that you are the children of Abraham."
நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதிலே மேன்மை பாராட்டாதீர்கள்.
And even though he did not hear it, Jesus spoke about John the Baptist behind his back.
அவர் அதை கேட்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து அந்த மனிதர் பின்னாக அவர் பேசினார்.
Matthew chapter 11.
மத்தேயு 11 அதிகாரம்.
We read here, some people came from John the Baptist to Jesus.
யோவான் ஸ்நானத்தின் சிலர் இயேசுவினிடத்திலே வந்தார்கள்.
Telling him that, you know, that is when John the Baptist had been imprisoned by Herod.
ஏரோதுனாலே யோவான் ஸ்நானன் சிறையில் அடைக்கப்பட்டார்.
We read in verse 2, Matthew 11 verse 2.
மத்தேயு 11 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம்.
When John, when he was in prison, sent some of his disciples to Jesus.
அவர் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்களை இரண்டு பேரை அழைத்து யோவானுக்கு அனுப்பினார், இயேசுவிடத்தில் அனுப்பினார்.
He was getting some doubt, are you the Messiah or not?
நீர்தான் மேசியாவா என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது.
So he told them, see, just see what's happening here. The blind are receiving sight, the lame are walking, etc. Verse 5.
குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டர்கள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள் என்று 5 வசனத்திலே இயேசு சொல்கிறார்.
Verse 6, blessed are those who are not offended in me.
இடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான் என்று 6 வசனத்திலே சொல்கிறார்.
And then he wanted to tell people what he thought about John the Baptist.
அவர் யோவான் ஸ்நானனை குறித்து என்ன எண்ணினார் என்பதை ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் இயேசு.
But he did not want John the Baptist himself to hear that.
ஆனால் அதையே யோவான் ஸ்நானன் கேட்க கூடாது என்று தான் விரும்பினார்.
So after verse 7, after John the Baptist's disciples went away,
ஆகவே 7 வசனத்திலே பார்க்கிறோம், யோவானுடைய சீஷர்கள் சென்ற பிறகு,
then he told the people,
அதற்கு பிறகு ஜனங்களிடத்திலே சொல்கிறார்,
that verse 11, of all the women, men born of women till today, there's no one greater than John the Baptist.
மத்தேயு 11 அதிகாரம் 11 வசனம், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானங்களை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை.
How wise Jesus was. He did not let those people hear that who are John the Baptist.
மக்கள் கேட்காதிருக்கும்படிக்கு எவ்வளவு ஞானமுள்ளவராய் இயேசு பேசினார் பாருங்க.
He didn't want them to go and tell John the Baptist, you know, Jesus thinks you're the greatest person born of women.
ஓ, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே பெரியவர் நீர்தான் என்று இயேசு எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதை சொன்னார் என்று அவர்கள் போய் சொல்லாதபடிக்கு அவர் பார்த்துக் கொண்டார்.
But that was Jesus' opinion of John the Baptist.
இயேசு கிறிஸ்துவுக்கு யோவானை பற்றி இருந்ததான ஒரு கருத்து அபிப்பிராயம்.
Greatest prophet in the history of man till then.
அதுவரை மனித குல சரித்திரத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி.
But what was John's opinion about himself?
ஆனால் யோவானுக்கு தனக்கிருந்த ஒரு அபிப்பிராயம் எப்படி இருந்தது? தன்னை குறித்த அபிப்பிராயம்
John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்.
People came to John the Baptist and asked him.
யோவான் சுனானத்தில் ஜனங்கள் வந்து அவரை பார்த்து கேட்டார்கள்.
John chapter 1.
யோவான் 1 அதிகாரம்
verse 19. Who are you?
19 வசனத்திலே நீர் யார் என்று கேட்கிறார்கள்.
Are you the promised Messiah? Verse 20.
20 வசனத்திலே நீர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவா மேசியாவா என்று கேட்கிறார்கள்.
No, I am not.
இல்லை, அல்ல என்று சொன்னார்.
Then they say Malachi prophesied when Elijah will come in the last days. Are you that one? Verse 21.
கடைசி நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர்தான் நீரா, மல்கியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட போதே நீங்கள் தான் அவரா என்று கேட்கிறார்கள். எலியாவா என்று கேட்கிறார்கள்.
எலியா.
எலியாவா?
No, I am not that.
நான் எலியா அல்ல.
But do you know what Jesus said?
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
If you turn back for a moment to Matthew 11.
மத்தேயு 11 அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்.
Verse 14.
14 வசனம்.
He said about John the Baptist, this John is the Elijah who is prophesied by Malachi.
இவர்தான் மல்கியா தீர்க்கதரிசனம் சொன்னதான எலியா என்று 14 வசனத்தில் வாசிக்கிறோம்.
If you people will accept him.
ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால்.
So they asked John the Baptist, are you this Elijah?
ஆகவே அவர்கள் யோவானை பார்த்து கேட்டார், யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்டார், நீர்தான் எலியாவா?
Jesus said yes.
ஆம் என்று இயேசு சொன்னார்.
But John the Baptist said, no, I'm not Elijah.
ஆனால் யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறார்? நான் எலியா அல்ல, நான் எலியா அல்ல.
John 1:21.
யோவான் 1:21.
Are you that prophet Moses said in Deuteronomy 18, one prophet will come?
உபாகமம் 18 அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நீர்தான் அந்த தீர்க்கதரிசியா?
No.
இல்லை.
They went through the list of great men prophesied in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பெரிய மக்கள் எல்லாம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார்களே, அந்த பட்டியலிலே ஒவ்வொன்றாய் கேட்கிறார்கள்.
No.
எல்லாவற்றுக்கும் இல்லை இல்லை இல்லை.
Then they said, tell me who are you?
அப்படியானால் நீர் யார் என்று கேட்கிறார்கள்.
And listen to his reply.
இதான் அவருடைய பதில்.
Verse 23.
23 வசனம்.
I am a voice.
நான் ஒரு சத்தம்.
In the wilderness.
வனாந்தரத்தில் உள்ள சத்தம்.
Saying make ready the way of the Lord.
நீங்கள் கர்த்தருக்கு வழியை சென்று சபை பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தம்.
You don't need to see my face, you don't need to know my name.
என் பெயரை நீங்கள் தெரிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம், என்னுடைய முகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம்.
You can forget about all that.
நீங்கள் இவைகள் எல்லாம் மறந்து விடலாம்.
Just listen to the voice.
சத்தத்தை மட்டும் கேளுங்கள்.
My dear brothers,
என் அருமையான சகோதரர்களே,
if you can honestly say that you're like that, you're a really good elder.
நான் நீங்கள் மட்டும் நேர்மையாக நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடிந்தால் நீங்கள் நல்ல ஒரு மூப்பர்.
Are you the most respected elder in Tamil Nadu?
தமிழ்நாட்டிலே நீங்கள் தான் மிகவும் மதிக்கப்படத்தக்கதான மூப்பரா?
No.
இல்லை.
What are you?
நீங்கள் யார்?
Just a voice telling people to turn to the Lord.
தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் மட்டுமே.
Do you know what a lot of the spirit of competition there is in the heart of even older people?
வயதானவர்களுக்கு கூட எவ்வளவு ஒரு போட்டியுள்ள ஒரு மனப்பான்மை இருக்கிறது, ஒரு போட்டி போடுகின்ற ஒரு ஆவி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Spirit of competition is not just there in the 10-year-olds in school when they go to the athletic field.
பள்ளியிலே படிக்கக்கூடிய 10 வயது மாணவர்கள் அவர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு போகும்பொழுது அங்கே மட்டும் போட்டி மனப்பான்மை இல்லை.
It's there in older people.
அவர்களிடத்திலே மட்டுமல்ல பெரியவர்களிடத்திலேயும் காணப்படுகிறது.
The desire to be respected as a senior person or a better person or something like that.
ஒரு மேன்மையான நபராக ஒரு மூத்த நபராக மதிக்கப்படுவதற்கு ஒரு போட்டி.
Some anointed preacher who's always got a right word.
ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி எப்பொழுதுமே சரியான வார்த்தை அவருக்கு இருக்கிறது.
You want people to know your name?
ஜனங்களுடைய பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
You want them to see your face and keep your picture in their houses?
உங்களுடைய முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய படத்தை அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
That is all part of Babylon.
இவைகள் எல்லாம் பாபிலோனில் ஒரு ஒரு பகுதி தான்.
We can get rid of so many aspects of Babylon and keep little bits of Babylon in our life.
நாம் பாபிலோனில் எத்தனையோ காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த பாபிலோனில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளை நாம் வைத்துக் கொண்டிருக்க முடியும்.
Dear brothers, let me say till the end of your life, say, Lord, I only want to be a voice crying in the wilderness.
அருமையான சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரைந்தும் நீங்கள் சொல்ல வேண்டும், ஒன்றை சொல்ல வேண்டும், ஆண்டவரே வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தமாய் மாத்திரம் நான் இருக்க விரும்புகிறேன்.
Behind the screen where people don't see my face.
ஆண்டவரே, திரைக்கு பின்னால் ஜனங்கள் என்னுடைய முகத்தை காணாதபடிக்கு.
And when people say, who is that speaking? They say, I don't know, somebody is speaking, I don't know his name.
யார் பேசுகிறார்? ஓ, எனக்கு தெரியாது, யாரோ பேசுகிறார், அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது என்று மக்கள் சொல்ல வேண்டும்.
It's not just that you must be willing to be like that, you must have a longing to be like that.
இதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, நீங்கள் இதற்காக ஒரு தீராத வேட்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும்.
To say I'm willing to be like that itself is a good thing.
நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவதே நல்ல காரியம் தான்.
But we have to go further.
ஆனால் நாம் இன்னும் முன்னாக போக வேண்டும்.
Lord, that is my longing.
இது ஆண்டவரே, என்னுடைய தீராத வேட்கை.
I only want to be a voice.
நான் ஒரு சத்தமாய் மட்டுமே இருக்க விரும்புகிறேன்.
I don't want to sit on your right hand or left hand or any honor on earth.
ஆண்டவரே, உம்முடைய வலது பார்சத்திலே, உம்முடைய இடது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு கனத்தை நான் தேட விரும்பவில்லை.
I only pray the prayer of Bartimaeus. Help me to see you more clearly.
ஆண்டவரே, பர்திமேயுடைய ஜெபம் மட்டுமே நான் செய்கிறேன், உம்முடைய முகத்தை நான் தெளிவாய் பார்க்கட்டும்.
And what do I, when I see Jesus more clearly, what do I see?
நான் இயேசுவை மிகவும் தெளிவாய் பார்க்கும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன்?
He said in Matthew 16:18.
மத்தேயு 16:18 அவர் சொன்னார்.
This first time he spoke about the church.
முதல் முறையாக சபையை குறித்து அவர் பேசுகிறார்.
He said, I will build my church and the powers of hell will not be able to overpower it.
நான் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
That is the mark of a church that Jesus builds.
இயேசு கட்டுகிற சபையினுடைய அடையாளம் இதுதான்.
Not some particular pattern of the meeting.
இது கூட்டத்தினுடைய ஒரு ஒழுங்குமுறை, ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறை அல்ல.
I used to think like that in the beginning.
ஆரம்பத்தில் நான் அப்படி தான் எண்ணிக்கொண்டிருந்தேன்.
Oh, in other churches just one pastor gets up and preaches.
மற்ற சபைகளிலே ஒரே ஒரு பாஸ்டர் எழுந்து நின்று பேசுகிறார்.
Ah, but we are a new covenant church. We allow other people also to share the word.
Oh, நாம் புது உடன்படிக்கை சபை, நாம் மற்றவர்களும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும்.
Anybody can pray, anybody can share.
யார் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம்.
We allow sisters also to testify.
சகோதரிகளும் சாட்சி சொல்ல அனுமதிக்கிறோம்.
Is that the mark of a New Testament church?
இதுதான் புது உடன்படிக்கையின் சபையுடைய அடையாளமா?
We don't call anybody pastor. I'm only an elder.
யாரையும் நாம் பாஸ்டர் என்று அழைப்பதில்லை.
I don't even take a money for myself. We are a new covenant leaders.
நாங்கள் புது உடன்படிக்கை தலைவர்கள், ஆகவே யாரிடத்தும் பணம் வசூல் செய்வதில்லை.
Wonderful.
அற்புதம்.
Is that the mark of a new covenant church that you are such an elder?
ஆனால் இது போன்ற மூப்பரா இருக்கிறபடினால் அதுதான் புது உடன்படிக்கையின் சபையா, சபையின் அடையாளமா?
No.
இல்லை.
The mark of a new covenant church is this, Matthew 16:18.
புது உடன்படிக்கையின் சபையுடைய அடையாளம் இதுதான், மத்தேயு 16:18.
That the devil has got no power there.
அங்கே பிசாசுக்கு வல்லமே இல்லை.
I will build my church and the gates of hell will never overpower it.
நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, அதற்கு வல்லமை கொள்வது வல்லமை இருக்காது.
If the devil is getting a little power over some people in your church.
உங்கள் சபையிலே ஒரு சில மக்கள் மீது பிசாசு வல்லமை கொள்வான் என்று சொன்னால், மேற்கொள்வான் என்று சொன்னால்,
and all types of things are happening which are dishonoring to the Lord. Which are dishonoring to the Lord.
அது தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது.
Then brother, it doesn't matter whether you don't take money or you get everybody to share. That is not a new covenant church.
சகோதரரே, நீங்கள் பணம் வாங்கவில்லை என்று சொன்னாலும், எல்லாரையும் பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கிறேன் என்று சொன்னாலும், அது புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமே அல்ல.
We can glory in the wrong things.
நாம் தவறான காரியங்களிலே மகிமைப்பட்டுக் கொள்ள முடியும்.
That can be for our own honor, that I don't get money from anybody.
நான் யாருக்கும் பணம் வசூல் செய்வதில்லை, அது நம்முடைய சொந்த கனத்துக்காக இருக்கலாம்.
But let's ask ourselves whether Satan has got any power in our church.
ஆனால் நம்முடைய சபையிலே சாத்தானுக்கு எந்த வல்லமையும் இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும்.
That's what I always ask myself.
நான் இதைத்தான் எப்பொழுதும் என்னை பார்த்து கேட்கிறேன்.
I say, Lord, you've given me responsibility for some churches. What I'm concerned is the devil getting power anywhere?
ஆண்டவரே, எனக்கு சில சபைகளிலே பொறுப்பை கொடுத்திருக்கிறீர், ஆனால் எனக்குள்ள கவனம் எல்லாம் எங்கேயாவது சாத்தான் சில மக்கள் மீது வல்லமை கொள்கிறானா, மேற்கொள்கிறானா?
I'm not disturbed that a lot of people appreciate our churches or our ministry.
நம்முடைய சபையை குறித்தோ நம்முடைய ஊழியத்தை குறித்தோ அநேகர் மெச்சிக்கொள்கிறார் என்பதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை.
What does that matter in eternity?
நித்தியத்திலே அது ஒரு பொருட்டா?
The praise of empty men, empty praise of people.
ஜனங்களுடைய வெறுமையான புகழ்ச்சி, அது எந்த மூலைக்கு?
I want to make sure that Satan has no power.
சாத்தானுக்கு யார் மீதும் வல்லமை இருக்கக்கூடாது, அதிலே நான் நிச்சயத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
That is the mark of the church which Jesus is building.
ஏனால் இயேசு கட்டக்கூடிய சபைக்கு இதுதான் அடையாளம்.
The church which I am building, Satan will get power.
நான் கட்டுகிற சபையாக இருக்குமானால் சாத்தானுக்கு வல்லமை உண்டாகும்.
That's what I said to myself.
இதுதான் நான் எனக்கு சொல்லுகிறேன்.
Satan is getting power because of the church I am building.
சாத்தான் மேற்கொள்ளுகிறானா, அவனுக்கு வல்லமை கிடைக்கிறதா? அது நான் கட்டுகிற சபை.
Maybe I'm getting doing it for a little honor for myself.
நான் எனக்கு என்னுடைய எனக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாக நான் கட்டுகிறேன்.
Or seeking something.
அல்லது வேற ஏதோ ஒன்றை தேடுகிறேன்.
And Jeremiah told Baruch, "You're seeking anything for yourself? Stop seeking it."
எரேமியா பாருக்கை பார்த்து சொல்கிறார், உனக்கென்று எதையாவது தேடுகிறாயா? தேடுவதை நிறுத்து.
Be willing to be a voice and nothing more.
வெறும் சத்தமாக மட்டும் இருந்துவிடு, அதை காட்டிலும் அதிகமாக ஒன்றுமில்லை.
A voice that constantly calling people to turn from sin.
பாவத்திலிருந்து அவர்களை அழைக்கக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய சத்தம்.
John the Baptist had only one message.
யோவான் ஸ்நானனுக்கு ஒரே ஒரு செய்தி தான் இருந்தது.
Repent of your sin.
பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள்.
Turn to the Lamb of God who takes away the sin of the world.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்கு தேவாட்டு குட்டியை பார்த்து திரும்புங்கள்.
And turn to him who will baptize you in the Holy Spirit.
உங்களை பரிசுத்த ஆவியானவரே நிறைக்கிறவராய் இருக்கிறார், அவரை நோக்கி திரும்புங்கள்.
That was his threefold message.
ரெண்டு மூன்று செய்திகள் தான் இது.
You read that in Matthew chapter 3.
மத்தேயு 3 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறீர்கள்.
About John the Baptist, the first thing it said about him is he came preaching, repent, for the kingdom of heaven is at hand. Matthew 3 verse 2.
மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனத்தில் அவர் செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற பிரசங்கம் பண்ணினார்.
That was his message. You came next day to hear him, same message.
அடுத்த நாள் நீங்கள் போய் அவர் செய்தியை கேட்டாலும் அதே செய்தி தான்.
6 months later you say, let's go and hear John the Baptist, what's he preaching?
6 மாதம் கழித்து இப்பொழுது யோவான் என்ன பிரசங்கிறார் என்று கேட்போம், வாருங்கள் போவோம் என்று சொன்னால்,
same message, repent.
அதே செய்தி தான், மனம் திரும்புங்கள்,
because the Lord is coming soon.
ஏனால் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார்.
And there was another message he preached.
அவர் பிரசங்கித்த ஒரு செய்தி உண்டு.
You know, that we read in John 1:29, the Lamb of God takes away the sin of the world.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி, யோவான் 1:29 வாசிக்கிறோம்.
And the third message.
மூன்றாவது செய்தி.
Matthew 3:11, he will baptize you in the Holy Spirit.
மத்தேயு 3:11, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுவார்.
John the Baptist challenged me tremendously, as I said, all through my life.
என் வாழ்க்கை முழுவதுமாக நான் சொன்னது போல யோவான் ஸ்நானன் என்னை சவாலிட்டு இருக்கிறார்.
He never cared about trying to dress very stylishly.
அவர் நவநாகரிக ஆடை அணிவதிலே விருப்பம் காட்டவில்லை.
He was not dressed like the other Pharisees.
மற்ற பரிசேயர்களைப் போல ஆடை அணியவில்லை.
You know, we find in different churches that the leaders try to dress in a particular way.
வித்தியாசமான சபைகளிலே, பல தரப்பட்ட சபைகளிலே தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஆடை அணிவதை பின்பற்றுகிறார்கள்.
You know, like the Catholic priest or the CSI priest.
கத்தோலிக்க பாதிரியார் அல்லது CSI-ல உள்ள பாதிரியார்.
Or even a Pentecostal pastor with his white jibba and singing, he's also in a special type of dress.
பெந்தகோஸ்தே பாஸ்டரையும் பாருங்கள், அவர் அந்த வெள்ளை ஜிப்பா அணிந்திருக்கிறார், அது ஒரு விசேஷத்த ஆடை.
It's all a John the Baptist was not bothered about all that.
யோவான் ஸ்நானகர் இதை குறித்தெல்லாம் ஒரு அக்கறைப்படவில்லை.
And he was a man who really disciplined himself in his eating habits.
அவருடைய சாப்பிடுகிற விஷயத்திலே தன்னை ஒழுக்கம் கட்டுப்பாட வைத்துக் கொண்டவர்.
He preached repentance every time he was preaching repentance.
ஒவ்வொரு முறையும் மனந்திரும்பலை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
Turn from sin, turn from sin, turn from sin.
பாவத்தை விட்டு மனந்திரும்புங்கள், பாவத்தை விட்டு திரும்புங்கள், பாவத்தை விட்டு திரும்புங்கள்.
Look at Jesus who can take away the sin of the world. Take away who can take away your sin.
உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுடைய பாவங்களை எடுத்துக்கொள்வார்.
Not only forgive your sin, he can take away your sin.
அவர் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அந்த பாவங்களை நீக்கி போடுவார், எடுத்து விடுவார்.
He can baptize you in the Holy Spirit and fire.
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
He said, "Don't come to me for that."
அபிஷேகம்
பெற்றுக்கொள்ளாது.
அவர் தான் உங்களை நிரப்புவார்
என்று
சொன்னார்.
He's the man whom God sent as the Elijah to prepare people for the first coming of Christ.
இயேசுவின் முதலாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவாக அனுப்பப்பட்டவர்.
But Jesus said in Matthew 11,
மத்தேயு 11 அத்தியாயத்தில் இயேசு சொன்னார்,
verse 14,
14வது வசனம்,
If you people, Jewish people, accept him, then he is the prophesied Elijah.
யூத மக்களை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் தீர்க்க தரிசனம் பண்ணப்பட்டதன் எலியா. மத்தேயு 11:14 வாசிக்கிறோம்.
But they did not accept him.
ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So that means that prophecy of Malachi is not fulfilled yet.
அப்படியானால் அந்த மல்கியாவிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது இன்னும் நிறைவேறவில்லை.
Malachi's prophecy in Malachi 4:5.
மல்கியா 4:5 மல்கியாவுடைய தீர்க்க தரிசனம்.
Chapter 4 verse 5.
மல்கியா 4 அதிகாரம் 5 வசனம்.
I am going to send you Elijah before the coming of the great and terrible day of the Lord.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்.
It's the last prophecy in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட கடைசி தீர்க்கதரிசனம் அதுதான்.
And the Jewish people, Pharisees knew that very well.
பரிசேயர்கள் யூத மக்கள் இதை நன்றாக அறிந்திருந்தார்கள்.
And Elijah seemed to have that and John the Baptist seemed to have that spirit.
யோவான் ஸ்நானகர் அந்த ஆவியை கொண்டிருந்தார்.
But Jesus said, you, if you accept him, he is the Elijah.
நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்தான் எலியா.
They did not accept him.
அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So there is another Elijah that has to come.
ஆகவே
before the second coming of Christ.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக வேறு ஒரு எலியா வர வேண்டியதாக இருக்கிறது.
And that is the body of Christ.
அதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
Today the Lord is not exalting any individual.
இன்றைக்கு தேவன் இந்த ஒரு தனி மனிதனை உயர்த்துவதில்லை.
It's not this man or that man who's going to be the Elijah.
இந்த மனிதனோ அந்த மனிதனோ எலியாவாக இருக்க போவதில்லை.
But Paul writes in Ephesians the one new man.
ஒரே புதிய மனுஷன் என்று எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார்.
That is the body of Jesus Christ.
அதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம்.
Where you and I at the most can be just one small part of it.
அதிலே நீங்களும் நானும் அதிகபட்சம் அதுல ஒரு சிறு பங்காய் இருக்க முடியும்.
You know, like every part of my body has got the same spirit that is in my head.
என்னுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயமும் என்னுடைய தலையில் என்ன ஆவி இருக்கிறதோ அதே ஆவியை கொண்டிருக்கிறது.
My little finger does not have any private ambition that the head does not have.
அந்த தலைக்கு இல்லாத எந்த ஒரு அபிலாஷியும் என்னுடைய சுண்டுவர்களுக்கு இல்லை.
Every part of my body has got the same ambition that's going on in my mind.
என்னுடைய மனதிலே என்ன விதமான அபிலாஷைகள் நோக்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே நோக்கம் தான் முழு சரீரத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இருக்கிறது.
That's the meaning of the body of Christ.
அதுதான் கிறிஸ்துவின் சரீரம் என்பதனுடைய அடையாளம் அர்த்தம்.
That's how I know I'm part of the body of Christ.
இப்படி தான் நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பங்கு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன்.
I have the same ambition that the head has.
தலைக்கு இருக்கக்கூடிய அதே வாஞ்சை எனக்கும் இருக்கிறது.
God must be glorified.
தேவன் மகிமைப்பட வேண்டும்.
People must turn from sin.
ஜனங்கள் பாவத்திலிருந்து திரும்ப வேண்டும்.
Worst sinner can be saved.
மிக மோசமான பாவி மனம் திரும்ப முடியும்.
Even if he's been a thief and a murderer to all his life, he can be converted at the last minute.
ஒரு மனிதன் கடைசி வரை திருடனாகவும் கொலைகாரனாகவும் இருந்தாலும் கடைசி நிமிஷத்திலே அவன் மனம் திரும்ப முடியும்.
He has to turn from sin.
ஆனால் அவன் பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும்.
And he can be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியும் அவன்.
There's something else that Elijah does.
எலியா செய்யற இன்னொரு காரியம் இருக்கிறது.
Malachi 4 verse 6.
மல்கியா 4:6.
The last days Elijah is going to do something which even John the Baptist did not do.
யோவான் ஸ்நானனே செய்யாத ஒரு காரியத்தை கடைசி நாட்களில் அவர் எலியா செய்ய போகிறார்.
He is going to emphasize family life.
அவர் குடும்ப வாழ்க்கையை முக்கியப்படுத்த போகிறார்.
There was almost no prophet in the Old Testament that emphasized family life.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிட்டத்தட்ட எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக நாம் பார்க்க முடியவில்லை.
Family life was limited to one command. Children, honor your father and mother.
குடும்ப வாழ்க்கை என்பது ஒரே ஒரு கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்தது. பிள்ளைகளே பெற்றோரை கனமண்ணுங்கள், தகப்பனையும் தாயும் கனமண்ணுங்கள், அவ்வளவுதான்.
There was nothing about how husband and wife must relate to each other.
கணவன் மனைவி எப்படி ஒருவரோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து கட்டளை இல்லை.
How fathers must bring up their children.
பெற்றோர் எப்படி தகப்பன்மார் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற அறிவுரைகள் இல்லை.
The last days Elijah, the body of Christ is going to emphasize that.
கடைசி நாளின் எலியாவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமானது அதை முக்கியப்படுத்த போகிறது.
பெற்றோருக்கும்
பிதாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளியே இருக்காது.
Many earthly fathers, they are like little maharajas to their children.
அநேக பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மகாராஜாவை போல இருக்கிறார்கள்.
There's a little distance.
அங்கே ஒரு இடைவெளி காணப்படுகிறது.
They cannot even the children grow up, they cannot play with them as if they are equals.
பிள்ளைகள் வளரும் பொழுது அவரோடு கூட சமமானவர்களாய் இவர்களால் விளையாட முடியாது.
The same thing in a church.
அதே போலதான் சபையும்.
You can be a spiritual father.
நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்க முடியும்.
You can have a distance from your spiritual children.
உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்க முடியும்.
Then verse 6 is for you, my brother.
அப்படியானால் என் சகோதரனே, ஆறாம் வசனம் உங்களுக்கு தான்.
He has to restore the heart of this elder who is a spiritual father to his children.
அவன் பிதாக்களுடைய அதாவது மூப்பருடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்ப வேண்டும்.
And the children to the fathers.
பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கு திருப்புவார்கள்.
So that they become like brothers.
ஆகவே அவர்கள் சகோதரர்களை போல மாற முடியும்.
When my four sons were growing up at home,
குடும்பத்திலே என்னுடைய நான்கு மகன்களும் வளரும் பொழுது,
they were small children.
அவர்கள் சிறு பிள்ளைகளா இருந்தார்கள்.
I used to say many times, Lord, these are my children.
அநேக சமயத்தில் நான் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்.
One day I want them to become my brothers in Christ.
ஒரு நாளிலே அவர்கள் எனக்கு கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாய் மாற வேண்டும்.
I want them to remain just my children.
எப்பொழுதும் என் பிள்ளைகளாகவே அவர்கள் இருக்க நான் விரும்பவில்லை.
Once humanly speaking, they are my children.
மனுஷிகமாய் பேசினால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தான்.
But relationship wise, I don't want them to always, oh, a distant father whom I always respect very highly.
ஆனால் அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய அப்பா அவரை அதிகமாய் கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும் என்று அந்த ஒரு இடைவெளியோடு கூட நான் அவர்கள் இருக்க விரும்பவில்லை.
I want them to be equal to me.
எனக்கு சமமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Do you want the brothers and sisters in your church to be equal to you?
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் உங்களுக்கு சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
To get the same honor and respect that you are getting as an elder.
மூப்பராய் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே கனமும் மதிப்பும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
As a senior elder.
ஒரு மூத்த மூப்பராய் இருக்கக்கூடிய அந்த மரியாதை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Dear brothers, there's a lot more pride in us than we think.
அருமையான சகோதரர்களே, நாம் எண்ணுவதை காட்டிலும் அதிகமான பெருமை நமக்குள்ளாக இருக்கிறது.
The hearts of the fathers must be restored to the children and children to the fathers.
பிள்ளைகளுடைய இதயம் பெற்றோர்களிடத்திலும் பிதாக்களிடத்திலும் பிதாக்களுடைய இதயம் பிள்ளைகளிடத்திலும் திருப்பப்பட வேண்டும்.
If you have that longing, God will answer it.
உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேட்கை தாகம் இருக்குமானால் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார்.
My sons are my brothers today.
என்னுடைய மகன்கள் இன்று எனக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள்.
Because that was a longing in my heart for years.
அநேக ஆண்டுகளாக அது என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையாக இருந்தது.
The same, I have the same longing for every brother in the church.
அதே வாஞ்சி தான் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரருக்கும் எனக்கு இருக்கிறது.
I don't even want to be half an inch above anybody.
நான் யாருக்கும் மேலாக அரை இன்ச் கூட நான் மேலானவனாக இருக்க விரும்பவில்லை.
Same level.
அதே அளவு நிலையில் இருக்க விரும்புகிறேன்.
Every single, not only every single elder, but every single brother.
ஒவ்வொரு தனி மூப்பருக்கோடு நான் அதே மட்டத்தில் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, ஒவ்வொரு சகோதரனுடைய அந்த நிலையில நான் இருக்க
விரும்புகிறேன்.
மிகவும் மரியாதையோடு கண்ணியத்தோடு யாரும் இடத்துல பேச வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை.
We must get rid of all that, brothers.
நாம் இதெல்லாம் விட்டுவிட வேண்டும் சகோதரர்களே.
We need to see ourselves as what we are in God's eyes.
தேவனுடைய கண்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் நாமும் பார்க்க வேண்டியிருக்கிறது.
When Isaiah saw the Lord, he said, "Woe is me."
ஏசாயா கர்த்தரை பார்த்த பொழுது ஐயோ அவமானம் என்று சொன்னார்.
When Paul saw the Lord, he said, "Oh, I am the chief of sinners."
பவுல் தேவனை பார்த்த பொழுது பாவிகளிலே பிரதான பாவி என்று சொன்னார்.
It's easy to quote that verse.
அந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவது எளிது.
You know, I can also say I am the chief of sinners.
நானும் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லலாம்.
There also I may be seeking a reputation for my humility.
அங்கேயும் கூட என்னுடைய தாழ்மைக்கென்று ஒரு நல்ல பெயரை தேடுகிறவனாக இருக்கிறேன்.
The worst form of pride is when I seek honor from my for appearing to be a humble person.
நான் ஒரு தாழ்மையானவனாய் காட்சியளித்து பெருமையை தேடுகிறேனே, அது மிகவும்
this pride is such a deceitful thing.
இந்த பெருமை என்பது அவ்வளவு வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது.
You have heard that Paul said he's the least of the saints, he's the chief of sinners, so you also start quoting those words.
பரிசுத்தவான்களில் எல்லாரும் சிறியவன், நான் பாவிகளை பிரதான பாவி என்று பவுல் சொல்வதை கேட்டுக்கட்டு நீங்களும் அதை மேற்கோள் காட்ட விரும்புகிறீர்கள், சொல்லி காட்ட விரும்புகிறீர்கள்.
I want to ask you an honest question.
நான் உங்களை பார்த்து நேர்மையான ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Have you ever felt a deep conviction that you are the least of all the brothers in your church?
உங்களை சபையில் இருக்கக்கூடிய எல்லா சௌர்களை காட்டிலும் நான் தான் சிறியவன் என்கிறதான ஒரு ஆழமான உணர்த்துதலை எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா?
Not just something that you say to appear humble.
நீங்கள் தாழ்மையா இருக்கின்ற சொல்லுவதல்ல, வார்த்தையிலே சொல்லுவதல்ல.
When you are alone before God, that you really feel you are the least of all.
நீங்கள் தேவனுக்கு முன்பாக தனியா இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாரை காட்டிலும் சிறியவன் என்ற உணர்வை பெற்றிருக்கிறீர்களா?
And then one step further, where you feel you are the chief of all the sinners on the earth.
இன்னும் ஒரு படி தாண்டி சென்று எல்லாரை காட்டிலும் நான் பிரதானமான பாவி என்று சொல்லி உணர்வை பெற்றிருக்கிறீர்களா?
I don't think we can have that feeling all the time, but we must have some times when we have such a revelation from God.
எல்லா நேரங்களிலும் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது கொஞ்ச நேரமாகிலும் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வேண்டும்.
But if you have never had such a revelation when you get alone before God,
தேவனுக்கு முன்பாக தனியாய் செல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்றால்,
I would ask you to pray the prayer of Bartimaeus.
பர்திமேயுடைய ஜெபத்தை நீங்கள் செய்ய முடியாது நான் கேட்கிறேன்.
The Lord says, what do you want?
ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்.
Lord, open my eyes that I may see what I really am in your eyes.
ஆண்டவரே, என்னுடைய கண்களிலே நான் எப்படி இருக்கேன் என்பதை பார்ப்பதற்கு எனக்கு கண்களை தாரும்.
And what I really want to be.
நான் எப்படி உண்மையாலும் இருக்க வேண்டும், இந்த எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை பார்க்க உதவி செய்யும்.
What you really want me to be.
நீர் நான் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை பார்க்க உதவி செய்யும்.
The secret of Jesus' life, as you have often heard me say, is this.
அடிக்கடி நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான்.
John chapter 6.
யோவான் 6 அதிகாரம்.
We say that Jesus came like us to be
an example. வந்தார் என்று நாம் சொல்கிறோம்.
An example for us.
நமக்கு ஒரு மாதிரியாய் அவர் வந்தார்.
Here is where we have to follow him.
இங்கே தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டும்.
John 6:38.
யோவான் 6:38.
This is a description of Jesus' entire life.
இயேசுவின் முழு வாழ்க்கையினுடைய விவரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
I came from heaven to earth never to do my own will but to do the will of him who sent me.
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
That in simple words is the meaning of taking up the cross every day.
ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொள்வது என்பதனுடைய அர்த்தம் இதுதான். எளிய விதத்திலே,
Lord, I never want to do my own will.
ஆண்டவரின் சொந்த சித்தத்தை நான் செய்ய விரும்பவில்லை.
I never want to speak what I want to speak.
நான் என்ன பேச வேண்டும் என்று விரும்புறேனோ அதை நான் பேச வேண்டாம் ஆண்டவரே.
I'm not talking about preaching. Preaching we always want to ask God what shall I say.
நான் பிரசங்கிக்க கூடிய காரியத்தை குறித்து சொல்லவில்லை. பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரே கேட்க வேண்டும்.
No, I'm saying when you talk to your wife to say, Lord, I don't want to say what I want to say. I want to say what you want me to say.
மனிதனிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் நீர் நான் என்ன பேச வேண்டும் விரும்புகிறோம் அப்படி நான் பேச உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும்.
When I talk to other brothers in the church.
சபையில் உள்ள மற்ற சகோதரர்களிடத்தில் பேசும் பொழுது.
Or when I have to correct some brother who's gone wrong.
அல்லது தவறாய் போன ஒரு சகோதரனிடத்திலே அவரை திருத்தும் பொழுது.
Lord, I don't want to speak what I want to speak.
ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை நான் பேச விரும்பவில்லை. பேச வேண்டாம்.
What you want me to speak.
நான் என்ன பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறோ அதை நான் பேச உதவி செய்யும்.
same prayer that we pray when we get up to preach.
நாம் பிரசங்கிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறோம் அதே ஜெபம்.
To have that same prayer, Lord, in all my conversation, I don't want to speak what I want to speak.
ஆண்டவரே என்னுடைய எல்லா உரையாடல்களிலேயும் நான் பேச வேண்டும் என்று இருக்கிறவங்க நான் பேசக்கூடாது ஆண்டவரே.
And especially in the ordinary relationships of life in our home.
குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே உள்ள சாதாரண உறவுகளின் மத்தியிலே.
And in my place of work.
என்னுடைய வேலை செய்கிற இடத்திலே.
I came from, I'm living on this earth not to do my own will.
நான் இந்த பூமியிலே நம்முடைய சித்தத்தை என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் வாழவில்லை விரும்பவில்லை.
Do what God wants me to do.
தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய
முடியாது.
நான் எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை அல்ல ஆண்டவரே.
What God wants me to speak.
நான் என்ன பேச வேண்டும் என்று தேவன் பேசுகிறாரோ விரும்புகிறாரோ அதை பேச.
And let me give you this assurance, dear brothers.
அருமையான சகோதரர்களே இந்த நிச்சயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கட்டும்.
If you seek to live like that every day.
இது போன்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ விரும்பினால்.
When you get up to speak God's word on Sundays or other days.
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாளிலோ எழுந்து நீங்கள் பேச தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது
you won't even have to pray Lord speak through me.
ஆண்டவரே என் மூலமாக பேசும் என்று நீங்கள் ஜெபிக்க கூட தேவையில்லை.
He will speak through you.
அவர் உங்கள் மூலமாய் பேசுவார்.
Because that has become your way of life that you never want to say what you want to say.
ஏனென்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கை பாணியாய் மாறிவிட்டது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சொல்லாமலேயே நீங்கள் வாழ்க்கை பாணியை அமைத்துக்
கொண்டீர்கள்.
ஆகவே நம்முடைய பேச்சிலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Be disciplined in your life.
உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கும் கட்டுப்படுமா இருங்கள்.
The emphasis on being filled with the Spirit is very important.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தல் மிக முக்கியமானது.
But let me give you this verse also in closing.
ஆகவே முடிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கட்டும்.
1 Corinthians 9.
1 கொரிந்தியர் 9 ஆம் அதிகாரம்.
And verse 27.
27 ஆம் வசனம்.
Please meditate on this.
தயவு செய்து இதை தியானியுங்கள்.
I discipline my body and make it my slave so that after I preach to others I'm not disqualified myself.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடிமையாக வைத்து அதை ஒடுக்கி
கீழ்படுத்துகிறேன்.
மிகப்பெரிய அப்போஸ்தலன் சொல்கிறார் கடைசி நாளிலே நான் தகுதி இழந்து போய்விட முடியும்.
You know, sometimes in these Olympic long 10,000 meters races, somebody has come first.
இந்த நீண்ட ஓட்ட பந்தயத்திலே 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே யாரோ ஒருவர் முதலாவது வருவார் ஓடி வருவார்.
And the name comes up, so and so is first.
இவர் இன்னார் இன்னார் முதல் வந்தார் என்று பேர் வருகிறது.
And then 5 minutes later it says no, he is disqualified because he violated some rule in the middle of the race.
5 நிமிடம் கழித்து அவர் பெயர் நீக்கப்பட்டு விடுகிறது. அவர் பாதி ஓட்டத்திலே அவர் அந்த அவர் தன்னுடைய ஓட்டத்திலிருந்து மாறி விட்டார் தன்னுடைய ஓட்ட பந்தயத்திலிருந்து மாறி விட்டார் என்று அவர் தகுதி நீக்கம் செய்து விட்டார் என்று வருகிறது.
Somewhere along the line he did not stay in the track.
அவர் தன்னுடைய ட்ராக்லே அவர் இல்லை அவர் ட்ராக் மாறிவிட்டார்.
And but he realizes it only when he comes to the finishing line.
ஆனால் கடைசி அந்த கோடுக்கு வரவரை அவர் அதை உணரவில்லை.
And Paul says at danger I can also face.
பவுல் இப்படிப்பட்ட அபாயத்தை நானும் சந்திக்க முடியும் என்று உணர்கிறார்.
How shall I make sure that when I come to the finishing line I am not disqualified?
நான்னுடைய முடிவு கோட்டுக்கு வரும்பொழுது நான் தகுதி இழக்கவில்லை என்பதை நான் எப்படி நிச்சயித்துக் கொள்ள முடியும்?
I discipline my body and make it my slave.
என்னுடைய சரீரத்தை நான் ஒழுக்கம் கட்டுப்பாடாய் வைத்துக் கொண்டு அதை என்னுடைய அடிமையாக வைத்திருக்கிறேன்.
Or as the living bible says I make my body do what it should do and not what it wants to do.
லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டது போல என்னுடைய சரீரம் எதை விரும்புகிறதோ அதை செய்யாதபடிக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடிக்கு.
Let me repeat that.
நான் அதை மீண்டும் சொல்கிறேன்.
I do not allow my body to do what it wants to do.
என்னுடைய சரீரம் எதை விரும்புகிறதோ அதை செய்வதற்கு நான் அனுமதிப்பதில்லை.
But what it should do.
ஆனால் அது செய்ய எது செய்ய வேண்டுமோ.
I do not allow my eyes to read or look at what it wants to read and look at.
என்னுடைய கண்கள் எதை வாசிக்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை நான் பார்க்காதபடிக்கு.
I tell my eyes to read and look at what it should be reading and looking at.
என்னுடைய கண்கள் எதை வாசிக்க வேண்டும் எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
I don't allow my stomach to tell me what I should keep on eating.
நான் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என் வயிறு எனக்கு சொல்லக்கூடாது.
No. I'm going to take the stomach. I'm going to decide what you're going to eat.
நீ எதை சாப்பிட போகிறாய் அதை நான் தான் தீர்மானிக்க போகிறேன் என்று வயிற்றுக்கு சொல்ல வேண்டும்.
I'm going to be disciplined.
நான் ஒழுங்கும் கட்டுப்பாடுமாய் இருக்க போகிறேன்.
I don't think that Jesus was a big fat person.
இயேசு அவர் மிகவும் குண்டானவராய் இருந்தார் என்று நான் எண்ணுவதில்லை.
I'm not despising people who are naturally fat because of something in their genes.
இயற்கையாகவே தன்னுடைய ஜீனின் மூலமாக குண்டா இருக்கிறவர்களை நான் அவர்களை பற்றி சொல்லவில்லை.
I'm talking about people who have no control over their eating, that they just increase their weight all the time.
அவர்கள் நான் யாரை குறித்து சொல்லுகிறேன் சொன்னால் தாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டின் மேலே கட்டுப்பாடு இல்லாதவர்கள். எப்பொழுதுமே அவர்களுடைய எடை கூடிக்கொண்டே போகிறது.
I make that part of my body my slave.
அந்த என்னுடைய சரீரத்தின் பகுதியை எனக்கு அடிமையாக மாற்ற விரும்புகிறேன்.
Why did Jesus speak about fasting?
ஏன் இயேசு உபவாசத்தை பற்றி பேசினார்?
Why did he say that after the bridegroom is gone, the friends of the bridegroom will fast?
மணவாளன் சென்ற பிறகு மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்கள் என்று ஏன் சொன்னார்?
Why does it say in Philippians 3:19?
ஏன் பிலிப்பியர் 3:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது?
That some people, their God is their appetite.
சிலருடைய தேவனுடைய வயிறு என்று வாசிக்கிறோம்.
The longing to eat more and more food is their God.
அவர்கள் இன்னும் அதிக அதிகமாய் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் வயிறு தான் தேவன்.
In verse 19, such people, their mind is set on earthly things.
அவர்கள் பூமி கொடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம்.
Is this important?
இது முக்கியமானதா?
You can be disqualified in the final day, Paul said, if you don't discipline yourself.
நீங்கள் உங்களையே ஒழுக்கமாய் வைக்கவில்லை என்று சொன்னால் கடைசி நாளிலே நீங்கள் தகுதி இழந்து விடுவீர்கள்.
Let me say this, my dear brothers.
என் அருமையான சகோதரர்களே, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Being baptized in the Holy Spirit and fire is one side of truth.
ஒரு பக்கத்திலே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற்றிருப்பது அது உண்மைதான்.
We must discipline our body every day is the other side of truth.
சத்தியத்தினுடைய மறுபக்கம் நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஒழுக்கமாய் வைத்திருக்க வேண்டும்.
Otherwise you are like a one-legged person. Unstable in your walk.
இல்லாவிட்டால் நீங்கள் ஒத்தை காலுடைய ஒரு மனிதனாய் நடப்பதில் நிலையற்றவளாய் இருப்பீர்கள்.
We must be filled with the Holy Spirit every day.
நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும்.
We must be disciplined in what we read and look at.
நாம் எதை பார்க்கிறோமோ எதை வாசிக்கிறோமோ அதிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும்.
Disciplined in our speech.
நம்முடைய பேச்சிலே ஒழுக்கம்.
How you speak to your wife and children and neighbors and everybody else.
மனைவியிடத்திலே பிள்ளைகளிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே மற்றவர்களிடத்திலே எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்?
Discipline in how you spend your money to satisfy yourself.
உங்களை நீங்களே திருப்திப்படுத்த முடியாக எப்படி நீங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்கள்?
Discipline in your eating.
உங்களுடைய சாப்பிடுவதிலே ஒழுக்கம்.
That to me are the two legs.
இவைகள் தான் இரண்டு கால்கள்.
Be filled with the Holy Spirit.
பரிசுத்தாவின் நிரப்பப்பட வேண்டும்.
To be disciplined is part of taking up the cross.
நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய் இருந்து சிலுவையை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
Many have emphasized the fullness of the Spirit but not the way of the cross.
அநேகர் பரிசுத்த ஆவியின் நிறைவை அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறார்கள் ஆனால் சிலுவை எடுப்பதை வலியுறுத்தி பேசுவதில்லை.
Paul said in Philippians 3.
பவுல் பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்கிறார்.
Verse 1.
1 வசனம்.
To write the same things again and again is no trouble to me.
எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல.
நானும்
அதே காரியத்தை சொல்கிறேன்.
To repeat the same things to you again and again is no trouble for me, but it's a safeguard.
அதே காரியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்வது அது எனக்கு கஷ்டமாக இல்லை.
I have zero desire to appear as a preacher who's always teaching and preaching something new.
எப்பொழுதுமே புதிதான காரியங்களை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார் என்கிற அந்த நற்பெயரை வாங்குவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆசை பூஜ்யம்தான்.
If you've heard me for the last 20-30 years, you've heard I always preach the same thing.
என்னை கடந்த 20-30 ஆண்டுகளாக நான் பிரசங்கத்தை கேட்டிருந்தால் நீங்கள் சொல்வீர்கள் அதே காரியத்தை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறேன் என்று.
And that's a safeguard, Paul says, for you that I keep on repeating the same thing.
அது எனக்கு நலமாயிருக்கும். நான் திரும்ப திரும்ப அதே சொல்வது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார்.
I want to say in conclusion.
முடிவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
I highly appreciate and value all of you brothers.
சகோதரர்களே உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாக மதிக்கிறேன் மெச்சிக்கொள்கிறேன்.
You may not know that, but it is true.
ஒருவேளை நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மைதான்.
It's not easy to be an elder in a CFC church.
ஒரு CFC சபையில் மூப்பராக இருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல.
The standard is so high.
தரம் உயர்ந்ததாக இருக்கிறது.
People are watching us, trying to find fault.
ஜனங்கள் எல்லாரும் நம்மை பார்த்து குறை பிடிக்க வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Let me tell you, I am not looking at you to see if there's any fault in you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களிலே குறை இருக்கிறதா என்பதை நான் பார்ப்பதில்லை.
I look at you and I appreciate you, every one of you.
நான் உங்களை பார்க்கிறேன், ஒவ்வொருவரையும் நான் மெச்சிக்கொள்கிறேன்.
I value you as my brothers and my co-workers.
என்னுடைய உடன் சகோதரர்களாக, உடன் விளையாட்டுகளாக நான் உங்களை மதிக்கிறேன்.
I am not in any way superior to any of you.
உங்கள் யாரை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல.
I'm a fellow worker with you in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் உங்களுடைய உடன் வேலையாளாய் இருக்கிறேன்.
Thank you for praying for me.
எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.
And thank you for your fellowship which has helped me so much through the years.
உங்கள் ஆண்டுகளாக எனக்கு அதிகமாக உதவி செய்திருக்கக்கூடிய உங்களுடைய ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன்.
I don't know all of you personally because the church has grown so much.
சபை அதிகமாக வளர்ந்திருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் நான் தனிப்பட்ட விதத்திலே அறியாமல் இருக்கலாம்.
But I value all of you.
ஆனால் உங்கள் எல்லாரையும் நான் மதிக்கிறேன்.
Let us pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to realize what a fantastic honor it is to be called to represent you on this earth.
ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி.
Lord, thank you for this honor.
ஆண்டவரே, இந்த கனத்துக்காக உமக்கு நன்றி.
Just to be able to speak your word to people.
ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை ஜனங்களிடத்திலே பேசுவதற்கு உள்ள காரியம்.
To be your spokesman.
ஆண்டவரே, உம்முடைய பேச்சாளர்களாக இருக்க.
To represent Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிநிதிகளாக, இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்க.
Have mercy on us.
எங்கள் மீது இரக்கமுள்ளவராய்.
Forgive us where we have not represented Jesus properly by our the way we live.
ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற விதத்திலே ஆண்டவரே சரியாக இயேசுவை காண்பிக்க தவறிய காரியங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும்.
We have not represented Jesus properly the way we speak or the way we eat our food.
ஆண்டவரே, நாங்கள் பேசக்கூடிய விதத்திலே, நாங்கள் சாப்பிடக்கூடிய விதத்திலே நாங்கள் இயேசுவை இன்னுமாய் பிரதிபலித்து காண்பிக்கவில்லை ஆண்டவரே.
Or the way we look at people.
ஆண்டவரே, ஜனங்களை பார்க்கக்கூடிய விதத்திலே.
Preserve us, Lord.
ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும்.
In these days of tremendous evil and filth, help us to keep our eyes pure.
ஆண்டவரே, அதிகமாய் தீமை காணப்படக்கூடிய, அசுத்தம் காணப்படக்கூடிய இந்த நாட்களில் எங்கள் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும், தூய்மையாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும்.
Open our eyes that we may see Jesus more clearly.
ஆண்டவரே, இயேசுவினும் தெளிவாய் பார்ப்பதற்கு எங்களை கண்களை திறந்தருளும் ஆண்டவரே.
That is our only prayer.
அதான் எங்களுடைய ஒரே ஜெபம் ஆண்டவரே.
Not seeking for any place of honor.
எந்த ஒரு கனத்தையும் ஆண்டவரே தேடாதபடிக்கு.
Lord, open our eyes.
ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளும்.
Thank you, you will do it, we believe.
நீர் அப்படி செய்வீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம். நன்றி ஆண்டவரே.
Lord, increase our faith. Increase our faith, Lord, in you.
எங்களுடைய விசுவாசி ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே.
பிரேம் ஜீசஸ் நேம்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.